இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி vibble@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
காரியம் என் வாழ்வில் செய்பவரே, ஆராய முடிய அதிசயம் என் வாழ்வில் செய்பவரே, இயேசுவே நீர்தானே என் வாழ்வின் பேரிங்கம், இயேசுவே நீர்தானே என் வாழ்வின் பேரிங்கம். என்னிடமுடிய காரியம் என் வாழ்வில் செய்பவரே, ஆராய முடிய அதிசயம் என் வாழ்வில் செய்பவரே. உறவரே, தினம் உறவாட எனக்கு உயிர் நண்பராய் வருபவரே, என்றும் எந்தன் சொந்தம் நீரானே, என்னிட முடிய காரியம் என் வாழ்வில் செய்பவரே, ஆராய முடிய அதிசயம் என் வாழ்வில் செய்பவரே.
தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. நிச்சயமாகவே இதை நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு 10 கற்பனைகளில் உள்ள சிறப்பு அம்சங்கள், ஹைலைட்ஸ் இன் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அதாவது இந்த 10 கற்பனைகள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட கற்பனை என்று நமக்கு நன்றாக தெரியும். யோவான் 14:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீ என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வாயாக என்று. அப்படி என்றால் நாம் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்றால் அதை நாம் எதின் வழியாக நிரூபிக்கலாம் அல்லது எதின் வழியாக நாம் காண்பிக்கலாம் என்றால், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய கற்பனைகளை கை கொள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அவருடைய உபதேசங்கள், அவருடைய விதிமுறைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் யாத்ராகமம் 20 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்பனைகளை தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த 10 கற்பனைகளில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்று நாம் கேட்போம் என்றால், கிட்டத்தட்ட நம்மால் ஒரு 4 காரியங்களை சொல்ல முடியும். ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா, கற்பனைகளிலிருந்து நாம் முக்கியமான அம்சங்களை நாம் எடுத்து படிக்க போகின்றோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த 10 கற்பனைகளை நாம் இரண்டாக பிரிக்கலாம். முதல் 4 கற்பனை, மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்த 6 கற்பனை, மனிதன் தன்னுடைய சகா மனிதர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னும் நாம் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு மனிதன் தேவன் மேல் அன்பு காண்பிக்கிறானோ, தேவனை உண்மையாக நேசிக்கிறானோ, அந்த மனிதன் தன்னோடு இருக்கக்கூடிய சகா மனிதர்களையும் நேசிப்பான் என்பதுதான் இந்த 10 கற்பனைகளுக்கு கூடிய மிக முக்கியமான அன்பின் செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது இந்த 10 கற்பனையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, 10 கற்பனையில் இருக்கக்கூடிய முதல் 4 கற்பனைகளில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா படிக்க போகின்றோம். நிச்சயமாகவே இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்ப இந்த 4 கற்பனைகள், அதாவது முதலாவது இருக்கக்கூடிய 4 கற்பனைகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் என்ன என்று நாம் ஒருவேளை கேட்போம் என்றால், நிச்சயமாகவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இருப்பினும் நான் வாசிக்கின்றேன். 3வது வசனம், யாத்திராகமும் 20 அதிகாரம் 3வது வசனம். எண்ணெயின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தெய்வனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தெய்வனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். 3 கற்பனைகளை குறித்து நாம் வாசித்தோம். இப்பொழுது 4வது கற்பனையும் நாம் வாசிக்கலாம். 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடைப்பிப்பாயாக. 7 நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். இப்ப இந்த 4 கற்பனைகளை நாம் வாசித்தோம். வேதாகமத்தில் உள்ள 4 கற்பனைகளை நாம் என்ன பண்ணோம், வாசித்தோம். இந்த 4 கற்பனைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பான ஒரு செய்தி அல்லது ஒரு மைய பகுதி என்ன என்று கேட்பீர்கள் என்றால், அங்கே தேவனை குறித்து தான் 4 கற்பனைகளும் சொல்கின்றது. முதலாவது கற்பனை சொல்கின்றது, எண்ணெயின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அங்கும் தேவன் ஒருவர் தான் இருக்கிறார் என்று சொல்கிறது. 2வது, எந்த ஒரு சொரூபத்தையும் நீ உண்டாக்கி சேவிக்க வேண்டாம். அப்படி என்றால் அங்கே தேவன் என்பவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு என்று நீங்கள் எந்த ஒரு சொரூபத்தையும் உருவாக்க வேண்டாம் என்று சொல்கிறது. 3 கற்பனையை நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அப்படி என்றால் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நாமம் என்று இருக்கிறது, பெயர் என்று இருக்கிறது. அவருடைய பெயரை சொல்லி நீ பித்தலாட்டம் செய்ய வேண்டாம் அல்லது அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறது. 4வது கற்பனை, 6 நாளும் வேலை செய்து நீ ஓய்ந்திருக்க வேண்டும். அதாவது 6 நாளும் வேலை செய்து நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, 7வது நாளே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம 6 நாளும் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த நாள் கர்த்தருடைய நாள், அந்த கர்த்தருடைய நாளிலே உனக்கு இஷ்டமானபடி செய்யக்கூடாது என்று சொல்கிறது. ஆகையால் இந்த 4 கற்பனையும் தேவனை குறித்ததான கற்பனையாக இருக்கிறது. மனிதன் தேவன் மேல் அன்பு வைக்கிறான் என்றால் இந்த 4 கற்பனைகளை அவன் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த 4 கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மைய செய்தி என்ன என்று கேட்டீர்கள் என்றால், தேவன் முதல்மையானவர், தேவன் தான் எல்லாவற்றிற்கும் முதல்மையான இடத்தில் நாம் வைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 10 கற்பனைகளே முதல் 4 கற்பனை தேவனுக்குரியதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே நீ சிறந்த இடத்தில் நீ செல்ல வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையிலே சிறப்பான காரியங்களை நீ பார்க்க வேண்டும் என்றால், முதலாவது நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எனக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். அதனாலதான் அங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு நீ முதன்மையான இடத்தை கொடு, நான் உன்னுடைய தேவனாக இருக்க போகிறேன், எனக்கு நீ முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப இரண்டாவது கற்பனை நாம் வாசிக்கும் பொழுது எந்த ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டும் அப்படி என்றால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த ஒரு சிலை வணக்கம் அதை எதுவும் நீ செய்ய வேண்டாம், என்னுடைய முகத்தை நீ பார்க்க வேண்டாம், ஆனால் நான் நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் பார்க்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்மேல் அன்புள்ளவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த இரண்டாவது கற்பனையிலும் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது கற்பனை கூட நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய பெயரில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது, அது மகிமையான ஒரு பெயர் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த நான்கு கற்பனைகளிலும் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், முதலாவது தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யணும், முதலாவது தேவனுடைய பெயரை வீணிலே வணங்காதிருக்கணும், அதாவது அவருடைய பெயரை வைத்து பாவமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றேன் என்று சொல்லி பாவமான வழியிலே நீங்கள் நடக்கக்கூடாது. நான்காவது கற்பனை, நீங்கள் ஆறு நாளும் வேலை செய்யலாம், ஆனால் ஏழாவது நாள் அது கர்த்தருடைய நாள், அந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, அதை கர்த்தருக்கென்று அந்த நாளை நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த முதல் நான்கு கற்பனையில சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மத்தேயு 6:33 அங்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் முதலாவது நாம் தேவனுக்கு முதன்மையான இடத்தை தர வேண்டும், நம்மளுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முதல்ல வைக்கணும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம ஆண்டவருக்கு ஜபத்தின் வாயிலாக தெரியப்படுத்தணும், ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கணும். இதெல்லாம் நாம் செய்யும் பொழுது என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராக இருக்கிறார், நம் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது அடுத்து 5வது கற்பனையும் 6வது கற்பனையும் நமக்கு சொல்ல வரக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். 5வது கற்பனையிலும் 6வது கற்பனையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கின்றேன். யாத்திராகமும் 20வது அதிகாரம் வாசிக்க வேண்டும் என்றால் 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்டில் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயாக. இப்பொழுது 6வது கற்பனையை வாசிக்கலாம், கொலை செய்யாதிருப்பாயாக. 5வது கற்பனை, தகப்பனுக்கும் தாய்க்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், 6வது கற்பனை கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். இந்த கற்பனையிலே சொல்லப்பட்டிருக்கூடிய சிறப்பு அம்சங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். இங்கே 5வது கற்பனையும் 6வது கற்பனையும் நமக்கு சொல்ல வரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, முதலாவது தேவன் கர்த்தர் என்று இந்த 10 கற்பனை சொல்கிறது. அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது பெற்றோர்களை இந்த கற்பனை சொல்கிறது. அப்படி என்றால் பெற்றோர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறார்கள், கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிறார்கள். இங்க நம்ம பார்க்கிறோம் முதல் 4 கற்பனையில ஆண்டவரை குறித்து சொல்கிறது, ஆனால் 5வது கற்பனையில பெற்றோர்களை குறித்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இறைவனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல அங்க கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார் என்றால் பெற்றோர்களை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். வேதம் சொல்கின்றது, இந்த பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு தொடர்ச்சியாக 6வது கற்பனை பார்க்கும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறது. இன்று எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை கொலை செய்கிறார்கள், எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள், இந்த மாதிரியான காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஆகையால நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த 10 கற்பனையில் ஒவ்வொரு கற்பனையும் ஆண்டவர் வந்து ஒரு ஆர்டர் அங்கே என்ன பண்ணியிருக்காருங்க வச்சிருக்கிறாரு, அதில் ஒரு வரிசை வைத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். முதல் 4 கற்பனையில் ஒரு வரிசை, 5வது கற்பனையில் ஒரு வரிசை, 6வது கற்பனையில் ஒரு வரிசை வைத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகின்றது. பெற்றோர்கள் பெற்றோர்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. பெற்றோர்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, கொலை செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. கர்த்தர் தேவனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, உங்களுடைய பாவத்தினால கொலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த ஆறாவது கற்பனையில் நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடிகின்றது. அப்போ நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த கற்பனையின்படி நடக்கும் பொழுது. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சொன்னால், மீண்டுமாக இந்த ஆறாவது கற்பனையும் அடுத்து ஏழாவது கற்பனையிலும் உள்ள சிறப்பு அம்சங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மூணாவது சிறப்பு அம்சங்கள், ஆறாவது கற்பனையும் ஏழாவது கற்பனையும். ஆறாவது இருக்கிற கற்பனையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஏழாவது கற்பனையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன? ஏழாவது கற்பனை என்ன சொல்கிறது என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக்க அப்படி என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஏழாவது கற்பனையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களை ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் பெற்றோர்களுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் யாரை நம்மளுக்கு கொடுத்திருக்கார் என்றால், நம்முடைய வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். அவர்களை கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கை துணையாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அழகாக இங்கே வேதம் சொல்கிறது என்று பாருங்களேன். பெற்றோர்கள் வராங்க, கர்த்தர் வராங்க, பெற்றோர்கள் வராங்க, அதுக்கடுத்து வாழ்க்கை துணை வருகிறது. ஏன்னா விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்றால், நாம் யாருக்கு விரோதமாக விபச்சாரம் செய்யக்கூடாது என்றால், விபச்சாரம் என்றால் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது, நிச்சயமாகவே திருமணமானவர்கள் தன் மனைவிக்கோ கணவருக்கோ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், துரோகம் செய்து வேறொரு பொண்ணோடோ அல்லது வேறொரு ஆணோடோ அவர்கள் உடலுறவை வைத்துக் கொள்ளும் பொழுது விபச்சாரம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, குழந்தைங்க இருக்குது, ஆனால் அப்படி இருந்தும் அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, இன்னொரு கணவர் அல்லது இன்னொரு நபருடைய மனைவியின் மீது இச்சை கொண்டு ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து கொள்ளாமலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உடலுறவு வைக்கிறார், விபச்சாரம் செய்கிறார். ஆண்டவர் அந்த ஒரு பாவத்தை அருவறுக்கிறவராக இருக்கிறார். அதனால தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அப்படின்றதை நம்ம என்ன பண்ணுறோங்க, வேதாகமத்தில் பார்க்கின்றோம். அப்போ அந்த விபச்சாரம் என்று சொல்லும் பொழுது, நாம் யாருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ நான் கல்யாணம் ஆகலையே, நான் பாவம் செய்யலாமா, கல்யாணம் ஆகலையே, நான் உடலை வச்சுக்கொள்ளலாம் இல்லை, அதில் என்ன இருக்குது தப்பு அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு திருமணம் ஆகலை, ஆனாலும் நாங்கள் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்றாங்க. அநேக நேரங்களில் அதனுடைய டெஃபினேஷனே தப்பாக இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிடிச்சிருக்கிற வரைக்கும் ஒன்றா இருக்கலாம், உடலுறவு வைத்துக்கொள்ளலாம், என்ன செய்யலாம், பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பிரிந்து விடலாம். அப்போ இது எப்படி ஒரு திருமணமாக இருக்க முடியும்? நிச்சயமாகவே அது ஒரு திருமணமாக இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் நம்ம பார்க்குறப்போ அவன் திருமணத்தில் இணையும் பொழுது, திருமணத்துக்கு பிறகு அவன் உடலுறவு வைக்கும் பொழுது அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வேளை திருமணம் ஆகாதவர்கள், நீங்கள் வந்து யாரு கூடையாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடலுறவு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அது பாவம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நீங்கள் கேட்கலாம், எங்கே வேதம் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். ஒன்று குறிந்தர் ஆறாம் அதிகாரத்திலும் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், 19-18 இதெல்லாம் வாசிக்கிறப்ப, வாலிப இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். நீ ஒரு வாலிப பெண்ணாக இருக்கலாம், வாலிப ஆணாக இருக்கலாம், இந்த சரீர இச்சை, விபச்சார இச்சை, வாலிப இச்சையிலிருந்து நீ விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. அப்படின்னா வேதம் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தருவார். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அப்போ அதுவரைக்கும் உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இங்கே நம்ம பார்க்குறோம், யோபு சொல்கிறாரு, கண்களோடு ஒப்பந்தம் செய்த பின் ஒரு கண்ணின் நினைவாய் இருக்கலாமோ. அப்போ யோபு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னுடைய கண்ணில் நான் ஒரு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு அப்படின்ட்டு இருக்கிறப்ப நான் பாவம் செய்யலாமா அப்படின்றார். இதே பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், திருமணம் ஆகாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, திருமணம் ஆகாமல் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ண அப்படின்னு சொன்னால், திருமணம் செய்து கொள்வது நல்லது. இப்போ திருமணம் ஆகாமல் இருக்குன்னு நான் முடிவு பண்ணுறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலைங்க, திருமணம் ஆகாமல் இருக்க முடியல, அதாவது அந்த பாவம் செய்யாமல் இருக்க முடியல, அந்த திருமண இச்சைகள் இல்லாமல் இருக்க முடியல. அப்போ நீ திருமணம் செய்து கொள்ளணும். ஏன்னா திருமணம் செய்யாமல் நான் வந்து சிங்கிளாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாவம் செய்வதற்கு பதிலாக நீ திருமணம் செய்து கொண்டு ஆண்டவர் உனக்கென்று கொடுத்த மனைவியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ எவ்வளோ அழகாக ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து 8ஆம் கற்பனை, 9ஆம் கற்பனை, 10ஆம் கற்பனையில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீ உன்னை போல பிறரை நேசி என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம யாரை நேசிக்கணும்னு சொன்னால், நம்முடைய உடன் சகோதரர்கள், உறவுகள், நண்பர்களை நேசிக்க வேண்டும். இதில் ஒரு ஆர்டர் இருக்கிறத பார்க்க முடியுது. முதலாவது தேவன், இரண்டாவது பெற்றோர்கள், மூன்றாவது வாழ்க்கை துணை, நான்காவது எங்கே யார் வராங்க அப்படின்னு சொன்னால் உறவுகள் வரக்கூடியதை பார்க்கணும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களுடைய பொருளை இச்சிக்கக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அப்போ அவங்களுக்கு விரோதமான காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா,
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.